When we think of the subject of zeal, we must remember there is a zeal which is of God and which is not of God.
Vairagyam endru solli kalindra naam dhyanikkumbodhu devanukkeetra vairagyam devanukku adutha allada vairagyam endru solli irukkiradhai naam kavanikka vendum.
Because political parties have a lot of zeal to promote their cause.
அரசியல் கட்சிகள் தங்களுடைய நோக்கங்களுக்காக மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார்கள்.
And we know how these suicide bombers also have a lot of zeal to even give up their lives.
தற்கொலை படையினர் கூட தங்களுடைய நோக்கங்களுக்காக மிகவும் வைராக்கியமாக இருக்கிறார்கள்.
Imagine that a man is willing to give up his life for a cause that he thinks is important.
தங்களுடைய முக்கியம் என்று கருதுகிற தங்களுடைய நோக்கத்துக்காக தங்களுடைய ஜீவனையே அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
And there are, so we see there that there is a zeal which is human.
மனிதனுக்கு அடுத்த வைராக்கியம் இருக்கிறதை கூட நாம் பார்க்கிறோம்.
And that can be found in people of any religion.
எந்த மதத்தை சார்ந்தவர்களும் இப்படி நாம் காண முடியும்.
And to the extent where they are willing to give their money, they are willing to give their life. So a Christian can also have that type of zeal. So how can we know that this earnestness and zeal that we have is from God or just human like all these other religions?
அப்படியானால் மற்ற மதத்தினரை போல நாமும் கூட இப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவர்களாக இருக்க முடியுமே, இவ்வளவு கருத்துடையவர்களாக இருக்க முடியுமே, எப்படி நாம் இந்த காரியங்களை தேவனுக்கேற்ற வைராக்கியமா என்று சொல்லி நாம் கண்டுகொள்வது?
We may think that as Christians we sacrifice things for the Lord. But in every religion there are people who sacrifice for their God.
எல்லா மதத்திலேயும் தன்னுடைய தேவனுக்கென்று தியாகம் செய்கிறார்கள்.
People who go on pilgrimages make tremendous sacrifices in many religions. Roman Catholics, Hindus, all religions.
அனேக மதங்களிலே ரோமன் கத்தோலிக்கிலே ஜனங்கள் பாதயாத்திரை செல்லும்பொழுது அனேக தியாகங்களும் கூட செல்கிறார்கள்.
In Bangalore I used to see how every morning I see these old Roman Catholic ladies, 75 years old and all, covering their head and going for morning mass at 6 o'clock in the morning every day.
பெங்களூர் பட்டணத்திலே அதிகாலை வேளையிலே 6 மணிக்கு தங்களுடைய தலையெல்லாம் மூடிக்கொண்டு வயதான 75 வயது இருக்கும் அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் காலையில் இருக்கிற வழிபாட்டுக்காக போவதையும் காண முடியும்.
And near our house 5 o'clock in the morning the mosque will put out its call for prayer.
அதிகாலை 5 மணிக்கு எங்களுடைய வீடு பக்கத்தில் இருக்கிற மாஸ்கில் இருந்து காலை ஜெபத்துக்கான அழைப்பு கேட்கும்.
There's tremendous zeal there in all these people.
இந்த ஜனங்கள் எல்லாம்
And I can also have a zeal for, and I can think it is from the Holy Spirit.
நான் கூட வைராக்கியமா இருந்து அது பரிசுத்தாவியானவர் மூலமா வருகிறது நினைத்துக் கொள்ள முடியும்.
See, just like there is counterfeit currency note and real currency note.
கள்ள நோட்டு நல்ல நோட்டு என்பதை போல.
There is a false zeal and a real zeal also.
உண்மையான வைராக்கியம் பொய்யான வைராக்கியம் என்று சொல்லியிருக்கிறது.
Let me show you an example of false zeal in Romans chapter 10.
ரோமர் 10வது அதிகாரத்திலே உங்களுக்கு உதாரணமா நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன்.
He is talking about Israel, how they have a tremendous zeal, verse 2, but it's not according to knowledge.
2வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களுக்கு தேவனை பற்றி வைராக்கியம் உண்டு, ஆனால் அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல.
What did that zeal in all those Jewish people do?
இவ்வளவு வைராக்கியமா இருந்த யூத ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்?
They killed Jesus with that zeal.
தன்னுடைய வைராக்கியத்தாலே இயேசு கிறிஸ்துவை கொன்றார்கள்.
So it's part, and they had the Bible with them. The Old Testament was the only Bible those days.
அந்த நாட்களில் பழைய ஏற்பாடு மாத்திரம்தான் இருந்தது. பழைய ஏற்பாடு அவர்கள்
So they had this Bible and they had a zeal for that Bible and they called Jesus a devil and killed him.
வேறு புருஷம் அவருடைய கையில் இருந்தது, அதை குறித்து வைராக்கியம் அவர்களுக்கு இருந்தது, இதை வைத்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசி பிடித்தவன் என்று சொல்லி கொண்டார்கள்.
So that is what zeal can do.
இதுதான் வைராக்கியத்துடைய மாதிரி நான் பார்க்கிறேன்.
And there is an example of how human zeal went completely astray into the direction of the devil.
சாத்தானுடைய பக்கத்திலே அவருடைய வைராக்கியம் எப்படி அவரை நடத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும்.
So we have to be careful that whatever zeal we have is not a human zeal.
நாம் மிகவும் ஜாக்கிரதையாக நம்முடைய வைராக்கியம் மனுஷருக்கேற்ற மனிதருக்கேற்ற வைராக்கியமாக இருக்க கூடாது.
It says in Romans chapter 12 that verse 11 that we must not lag behind in diligence but be fervent in spirit serving the Lord.
Verse 11,
that means in our spirit we must be burning like a fire.
ஆவியிலே நம்முடைய ஆவியிலே பற்றி எரிகிற வாஞ்சையுடையவராக நாம் காணப்பட வேண்டும்.
And in order for us to be sure that our zeal is from God, we need to examine ourselves in certain areas.
சில பகுதிகளிலே நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், நாம் நம்முடைய வைராக்கியம் கர்த்தருக்கேற்ற வைராக்கியம் தானா என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு.
Then we can be sure that our zeal is not the zeal of these religious fundamentalists of other religions.
அப்படி செய்யும் பொழுது மற்ற மதவாதிகளைப் போல நாமும் தவறான வைராக்கியமுடையவர்களாக காணப்படாமல்.
I want to show you three verses.
மூன்று வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன்.
The first one is in Revelation and chapter 3.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே.
Revelation chapter 3 and we read here in verse 19.
19வது வசனத்திலே.
Now this is a word that Jesus spoke to a church.
இயேசு கிறிஸ்து சபைக்கு பேசினதான வசனம்.
This is not a message that Jesus spoke to the unbelievers.
அவிசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்து பேசின வசனம் அல்ல.
This is a message that Jesus spoke to a church in a town called Laodicea.
லவோதிகேயா என்ற பட்டணத்தில் இருக்கிறதான சபைக்கு இயேசு கிறிஸ்து சொன்னதான வசனம்.
And a message that he spoke in verse 14 to the messenger of that church.
அந்த சபையினுடைய தூதருக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஒரு சந்தேகம்.
That means to the pastor or the elder.
அந்த சபையினுடைய போதக மேய்ப்பர் அல்லது மூப்பர்.
The Lord told John, write this letter to the elder, the pastor of that church.
இந்த கடிதத்தை இந்த சபையினுடைய மூப்பருக்கு அல்லது மேய்ப்பருக்கு எழுத வேண்டும்.
Don't give it to him privately, read it out in the whole church, let everybody hear it.
தனியாக ரகசியமா கொடுக்கணும், எல்லாரும் கேட்கிற மாதிரி வாசிக்கணும்.
So this messenger from John comes to that church in Laodicea.
யோவானிடத்திலிருந்து அந்த தூதர் வந்து கொடுக்கிறார்.
And the elder brother says, messenger has come from John.
யோவானிடத்திலிருந்து ஒரு வந்திருக்கிறார், அவர் செய்தியை கொண்டு வந்திருக்கார் லவோதிகே சபைக்கு என்று சொல்லி.
So the elder is sitting there in the front chair.
எல்லர் அந்த முன்னாடி இருக்கிற சேர்ல உட்கார்ந்திருக்கிறார்.
And the messenger from John comes to read the message from the apostle John. And says, thus says the Lord. This is the message for you, elder. Verse 17, you are wretched and miserable and poor and blind and naked.
தரித்திரனும் குரலனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்ய சம்பனன் என்றும் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் என்று சொல்கிறபடியால்.
Can you imagine how that elder felt when this letter was read out about him in public in the church?
இந்த மூப்பரை குறித்து எல்லாரும் கேட்கிற மாதிரி பொதுவாக இந்த சத்தமாக வாசிக்கப்பட்ட இந்த கடிதத்தை குறித்து அந்த மூப்பரை எப்படி அறிந்திருப்பார்?
And then the Lord says,
பிறகு ஆண்டவர் சொல்கிறார்
verse 19, be zealous therefore and repent.
ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு.
So there again we read that word zealous.
இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் ஜாக்கிரதை வைராக்கியம் என்று சொல்ல.
That means here we are told that our zeal must first of all be in the direction of repentance.
இந்த இடத்துல நான் பார்க்கிறது வைராக்கியம் என்பது முதன்மையாக நம் மனதிற்கு கடுக்கப்பட்டு இருக்க வேண்டும்.
That is the first point.
முக்கியமான முதல் குறிப்பு
that if you want to make sure that your zeal is a Holy Spirit zeal
நம்முடைய வைராக்கியம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றதெல்லாம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றால்
don't let it first of all be directed to serve God
ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதை குறித்து முதல்ல போக வேண்டாம்
that's good but it must first be directed towards repentance
முதலாவது மனம் திரும்புவதற்கு ஏற்றபடி நாம்
It's very easy to be zealous to go out and do something for the Lord.
ஆண்டவருக்கு வெளியே போய் அநேக காரியங்களை செய்வது மிகவும் சுலபம்.
There are many people I have met like that in my life.
என்னுடைய வாழ்க்கையில் அப்படி அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன்.
At home they fight with their wives and then they go out and serve the Lord.
வீட்டிலே மனைவியோடு கூட சண்டை போட்டுவிட்டு வெளியிலே சென்று கர்த்தருக்கு ஊழியம் செய்வார்கள்.
That's not divine zeal.
இது திவ்யமான வைராக்கியம் அல்ல.
If it is divine zeal, he is first of all repent and go and ask apology from his wife, then go out and serve the Lord.
உண்மையான வைராக்கியமா என்றால் கர்த்தருக்கு வைராக்கியம் முதல்ல மனைவியிடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டு பிறகு போய் ஊழியத்தை செய்ய வேண்டும்.
So that's the first test. If you don't have a zeal to repent of every sin you see in your life, then your zeal is not from God.
முதலாவது மனம் திரும்புவதற்கு ஏற்ற நமக்கு வைராக்கியம் இல்லாத படிக்கு நாம் மற்ற காரியங்களை செய்யறதெல்லாம் கர்த்தருக்கேற்ற வைராக்கியம் அல்ல.
That's the area where I examine myself first.
முதலாவது நான் என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கிற பகுதி இதுதான்.
I don't want to examine myself to see how much I'm doing for the Lord.
எவ்வளவு நான் கர்த்தருக்கு செய்கிறேன் என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்வது அல்ல.
First of all,
முதலாவது
am I zealous to repent?
மனம் திரும்புவதற்கென்று நான் வைராக்கியமா இருக்கிறேனா?
When John the Baptist came, he came with a message saying, repent. See, this is the last book of the New Testament. And here also Jesus is saying, repent. Be zealous and repent. And in Matthew chapter 3 verse 2, John the Baptist came with the same message right at the beginning.
முதல் எடுத்தோடனே யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கமே அதுதான்.
Repent.
மனம் திரும்புங்கள்.
Why did he say repent?
ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்றார்?
Because he says there because the kingdom of heaven is very near.
ஏனென்றால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது.
Till now John the Baptist was saying all that you heard from the time of Moses is the kingdom of earth.
இதுவரைக்கும் மோசேயினுடைய நாட்கள் இதுவரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் பூமிக்குரிய ராஜ்யத்தை குறித்தது.
You got the land of Canaan.
கானான் தேசம் உங்களுக்கு கிடைத்தது.
And you got wealth in that land.
அந்த இடத்துல ஒரு செல்வம் கிடைத்தது.
You had many children, many cattle, many riches.
பிள்ளைகள், ஆடு மாடுகள், ஐஸ்வர்யங்கள்.
But you never got anything of heaven in all these 1500 years.
The 1500 varshala paralokam kadatha kaaryam ungalukku varume kedaikku.
Now somebody is coming after me with a new message.
எனக்கு அப்புறம் ஒரு புதிய செய்தியோடு ஒரு வருகிறார்.
He is not preaching a kingdom of earth like Moses.
மோசே போல பூமிக்குரிய ராஜ்யத்தை குறித்து
வந்து coming to preach the kingdom of heaven. It is very near.
பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கித்தார்.
And if you want to lay hold of that kingdom, you have to repent.
அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது மனம் திரும்ப வேண்டும்.
And I believe that is the message we need to hear.
இந்த செய்தியை நான் கேட்கிறேன்.
You know, today's Christians, many Christians are occupied with the kingdom of this earth and not with the kingdom of heaven.
இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் பூமிக்குரிய ராஜ்யத்தை குறித்து தான் இருக்கிறார்களே தவிர பரலோக ராஜ்யத்தை குறித்து அல்ல.
And even the gospel they hear in many places is a gospel that tells them you will get money and you will get property. It's all a kingdom of earth.
அவர்கள் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் கூட உங்களுக்கு பணம் கிடைக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து தான்.
They are not listening to the kingdom message of the kingdom of heaven.
பரலோக ராஜ்யத்தினுடைய செய்தியை அவர்கள் கேட்கிறதில்லை.
Everywhere on earth I find nowadays people are preaching another gospel.
பூமியெங்கும் நான் சென்று பார்க்கும் பொழுது வேறொரு சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்.
A gospel of a kingdom of earth.
பூமிக்குரிய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம்.
That's what they had. under Moses for 1500 years. And John the Baptist came now saying it's a new message. And the devil has in these last days so cleverly brought the church back in a big circle back to the Old Testament.
இந்த நாட்களிலே பிசாசு மிக தந்திரமாக சுற்றி வளைத்து அவளை இந்த பழைய ஏற்பாட்டை சுவிசேஷத்தை கொண்டு வந்து விட்டான்.
And told them God is going to give you a kingdom on this earth.
பூமிக்குரிய ராஜ்யத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர போறார்.
That means you'll get a better house and a better car and a better all types of earthly things.
அது என்ன இதோட நல்ல வீடு கிடைக்கும், இதோட நல்ல கார் கிடைக்கும், இது மாதிரி எல்லாம் நல்ல நல்ல காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி.
But are you being told that you can have more of the virtues of heaven? How many people are interested in more humility and more purity and more love? Or more faith? Or more eagerness to go and ask forgiveness from those we have hurt? That is the values of the kingdom of heaven. So when we are not so much interested in that but more interested in the kingdom of earth,
இப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை உற்சாகம் கொள்ளாமல் பூமிக்குரிய காரியங்களை உற்சாகம் கொண்டால்,
then there is one message God has for us.
நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஒரு செய்தி,
only one message,
ஒரே செய்தி,
repent,
மனம் திரும்ப,
because you are called for the kingdom of heaven and not the kingdom of earth.
ஏனென்றால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தினுக்கு அழைக்கப்பட்டவர்கள் பூமிக்குரிய ராஜ்யத்தினர்.
I really believe we don't only need to repent, we need to be zealous and repent like it says in Revelation 3. That means we have to do it quickly. We've got to do it wholeheartedly. And say, Lord, I'm sorry. Somehow the devil has turned away my mind from heaven back to the earth.
ஆண்டவரே என்னை மன்னியுங்கள், எப்படியோ பிசாசு என்னை பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களிலிருந்து பூமிக்குரிய காரியங்களுக்கு என் மனதை திருப்பி விட்டான், என்னை மன்னிப்பு
சொல்லி. See, some time ago when I was seeking the Lord about this matter of spiritual warfare and fighting against the devil,
பிசாசு எதிர்த்து போராடுகிற காரியங்களை, ஆவிக்குரிய போராட்டத்திலே தேவனுடைய முகத்தை நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது,
this is what the Lord said to me.
இதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம்.
Do you know where the devil dwells?
பிசாசு எங்க வாசிக்கிறார் தெரியுமா?
In the heavenlies. He is not dwelling on the earth. He visits the earth but he dwells in the
heavenlies.
And you can never overcome him if you are an earth dweller occupied with the things of earth. The Bible says that God dwells in the third heaven. In 2 Corinthians chapter 12, Paul says that verse 2, I was caught up to the third heaven. So there are three heavens. And third heaven is paradise where God dwells. The first heaven is what we see, the sun, moon and stars. You know, the psalmist says, the heavens which are the work of thy fingers. That's one heaven. And then there is a third heaven. And that's where the devil was once upon a time when he was a good angel. And then he was thrown down. But not to earth. He is thrown down to the second heaven. That's where he is today. Now if I want to overcome him, please listen to this. The Bible says the God of peace will crush Satan under your feet.
சமாதானத்தின் தேவன் உங்கள் கால்களின் கீழே பிசாசை நசுக்கி போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது.
Now if God is there in the third heaven,
இப்பொழுது ஆண்டவர் மூன்றாம் வானத்தில் இருக்கிறார்.
And the devil is in the second heaven.
பிசாசு இரண்டாம் வானத்தில் இருக்கிறான்.
And then the sun, moon and stars are in the first heaven.
சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் முதலாம் வானத்தில் இருக்கு.
And I am here on the earth.
நான் பூமியில் இருக்கிறேன்.
How can the devil be under my feet?
எப்படி பிசாசு என்னுடைய காலுக்கு கீழ இருக்க முடியும்?
He is on top of my head.
அவன் என்னுடைய தலைக்கு மேல இருக்கிறான்.
The only way I can get him under my feet.
ஒரே வழி அவனை என்னுடைய காலுக்கு கீழே கொண்டு வருகிறது.
How?
எப்படி?
If God takes me up to the third heaven.
ஆண்டவர் என்னை மூன்றாவது வானத்துக்கு எடுத்து போனா.
Then the devil will be under me.
பிறகு பிசாசு என்னுடைய காலுக்கு கீழ இருக்கும்.
Have you understood that?
அது விளங்குறதா பொறுத்து.
But you say holy Paul went to the third heaven, I can't go to the third heaven.
நீங்க சொல்லுங்க பால் தான் போனா வந்து போனா நான் எப்படி போறது?
Okay, I'll read something to you.
உங்களுக்கு நான் ஒரு காரியம் வாசிக்கணும்.
Ephesians and chapter 2
இரண்டாம் அதிகாரம்
verse 6
ஆறாம் வசனம்.
God has raised us up with Christ and seated us with Christ in the heavenly places in Christ. Okay, now is Christ in the second heaven or third heaven? Third heaven, sure. He's at the right hand of the Father. So if God has given me a seat with Him in the heavenly places, then where am I sitting?
ஆண்டவர் எனக்கு அவரோடு கூட இருக்கும்படி உட்கார வைத்தால் எங்கே இருக்கிறேன்?
Which one? Which heaven? And then where is the devil? Below my feet. Now if the devil wants to make sure that he does not come under my feet, he will make me not live in the third heaven but live on this earth.
அவர் என்ன செய்வார்? நான் மூன்றாம் வானத்தில் இருக்கும் விடாமல் என்னை அவனுக்கு கீழே இருக்கும்படி செய்வான்.
Anyway, that's what the Lord showed me.
As
long as you are earthly minded, you will never have power over Satan. Because he is in the second heaven and you are occupied in the things of earth. You are always thinking how to get a better house and how to make more money and how to buy a better car and so many things like that.
எப்படி வேற இதை விட நல்ல வீடு வாங்குறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி இதை விட நல்ல கார் வாங்குறதுன்னு சொல்லி பூமி.
And your preachers are also coming and telling you how you can get a better house and how you can get a better car and how you can get something on earth.
உங்களுக்கு வர பிரசங்கியாரும் வந்து எப்படி நல்ல கார், நல்ல வீடு, நல்ல பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா.
And the devil is happy with you and he's happy with your preachers also.
சாஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு பிரசங்கியர்களுக்கு வந்து அதிக சந்தோஷம்.
And that is why you don't have power over sin in your life.
ஆகையால தான் பாவத்துக்கு மேலே
That's why you get anxious. That's why you grumble. And that's why you get angry. And that's why you lust with your eyes. And the devil is not under your feet, he's sitting on your head. So John the Baptist came with a message saying, repent, it's the kingdom of heaven that is here now. Now I think I made it simple enough for you to understand. This is the message of the kingdom of heaven, that I can be up there with Jesus in the third heaven. That is what I have to repent of. I have to repent of my earthly mindedness. What was the trouble with the leader in Laodicea? He says in Revelation 3:17, I am rich.
அவர் சொல்லுகிறார், நான் ஐஸ்வர்ய சம்பன்னன்.
I have become wealthy.
எனக்கு திரவிய சம்பன்னன் என்று சொல்லுகிறார்.
And I have need of nothing.
எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறார்.
What did he mean by that?
அப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம்?
Do you think he had become spiritually rich?
அவருக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்யமாயிட்டார்.
No.
இல்லை.
He was getting a bigger salary.
அவருக்கு ஒரு நல்ல சம்பளம், பெரிய சம்பளம்.
And he had more property now than he had when he first started his Christian life. And that has happened to a lot of Christians. You know, this is one of the sad things I've seen in our I'm talking about my churches.
That
we teach people to seek God's kingdom. And they seek God's kingdom.
அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறார்.
And what happens when you seek God's kingdom?
First, ராஜ்யத்தை தேடும்போது என்ன நடக்கிறது?
The other things, earthly things get added.
மற்ற உலக காரியங்கள் அவர்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படுது.
And they begin to seek God's kingdom, other things get added. I have seen so many people in our churches, they become prosperous materially because they are seeking God's kingdom. And they become prosperous. And then they backslide. They say, now I've become rich. I've become wealthy. Now I need nothing. And that's how the devil leads them. You know, in the days of Job, the Lord told, the devil told the Lord, this Job is serving you because he's got money, he's got property, he's got all these things. Naturally, such people will serve you. You give him some trouble and then let's see whether he serves you. Just said, God said, Satan said, okay, you test him. So today the devil is saying something else. He tells God, see, your people are serving you because they don't have a job, they are poor, they are struggling, they haven't got visa. That is why they are all seeking you. You give them some money and property and good job and everything. Let me see whether they serve you or not. And that is what has happened. You know what? Do you think the devil doesn't tempt us with earthly things? He tempted even Jesus with that. It says he showed him all the glory of the world and said, I'll give it to you because it is mine. I can give it to anybody I like. So why won't he give it to us? The devil will give us any earthly thing if he can make us go astray from God through that earthly thing.
See,
supposing the devil sees somebody here, I can lead this fellow astray if I give him 100,000 dirhams. He will give it that to you. Somehow he will give it to you to lead you astray. Because his money is nothing for him. He's got plenty of it. He wants to lead you astray from God. That is why I say, as long as your mind is on earthly things, you can have zero power over Satan. We have to think about earthly things minimum. See what it says in Colossians chapter 3. Now, I'm not teaching some new teaching. I'm teaching you what many preachers have forgotten to tell you. I know that's what the Lord has told me to do. The Lord has told me, wherever you go, you preach what other preachers are not preaching from the Bible.
Okay.
Here is one of those things. Colossians 3 verse 2. Set your mind on the things above, not on the things that are on the earth. That means, in English, it means to fix your mind there. I have to think now and then about things of earth. I have to go and get food for my family, get education for my children. Yes, we have to think about those things. But my mind must be fixed on the things above. Because, verse 1, we have been raised up with Christ. And so we have to keep on seeking, verse 1, the things that are above. What am I talking about?
நான் எதை குறித்து பேசுகிறேன்?
Repentance.
மனம் திரும்புதலை குறித்து.
Repentance means I have to repent of my mind being occupied with earthly things all the time.
மனம் திரும்புதல் என்றால் என்னுடைய மனது பூமிக்கடுத்த காரியங்களிலேயே நிறைந்திருக்கிறது. மனம் திரும்புதல்.
I must say, Lord, this is what is making me a slave.
இதுதான் ஆண்டவரே என்னை அடிமையாக மாற்றிக் கொண்டிருக்கிறது.
That my mind is being fixed on earthly things.
என்னுடைய மனது பூமிக்கடுத்த காரியங்களிலே பதிந்திருக்கிறது.
And I have no power over Satan in my life.
என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு மேல் அதிகாரம் இல்லை.
If we allow the Holy Spirit to make us repent from this, and we are zealous to repent. See, there are many definitions of sin. And many people don't repent because their standard of sin is so low.
அநேகர் மனம் திரும்புகிறது பாவத்தில் கொஞ்சம் பாவம் இருக்கிறது சொல்லி
their standard in their life is so low.
அவருடைய வாழ்க்கையுடைய தரம் மிகவும் தாழ்வாக இருக்கிறது.
And they do something wrong and say, oh, that's not sin. Because their standard is so low.
அவருடைய வாழ்க்கையுடைய தரம் கீழாக இருக்கிறது.
It's like in a school, supposing your school has got 50% pass marks.
ஒரு பள்ளிக்கூடத்தில் 50% பாஸ் மார்க் எடுத்திருந்தாரா?
That's a little high standard.
அது கொஞ்சம் உயர்வான.
And then you say that is difficult to be in that school.
பாஸ் பண்ண ஸ்கூல் நான் போக போறேன்.
That is better, isn't it? We go, so then I can pass. Then there also I find it difficult.
அங்க போனா 40% எடுக்கிறது.
Then I go to another school.
இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போறேன்.
Where pass marks is 30%. Then
அங்க போனா 30% எடுத்தா பாஸ்.
This is how people go from one church to another.
இப்படி தான் ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு போறாங்க.
Somebody told me this.
இதே ஒருவர் என்ன சொன்னார்?
Brother Zach, your church standard is so high, we can't be here.
அருமையான சகோதரி, உங்களுடைய சபையோட தரம் ரொம்ப உயரமா இருக்கு, எங்களால் இருக்கவே முடியாது.
That means pass marks are too high here. We are looking for some 30%, 20% pass marks, some school like that if you want to go there.
20%, 30% எடுத்த பாஸ் பண்ற ஸ்கூலுக்கு நாங்கள் போக விரும்புகிறோம். அதுபோல் உங்க சபையில ரொம்ப பர்சன்டேஜ் அதிகமா வச்சிருக்கீங்க.
I say, you know what pass marks are in heaven? It is 100%.
பாஸ் மார்க் 100% இருக்கணும்.
What are you talking? We are 50%, heaven is 100%. So, people have got different standards of what is sin. So even when they fail, they won't say they fail. They will lower the pass marks and say, I passed. Then he won't repent. For example, supposing you have got little angry with your wife in the morning before going to work. What should you do? Supposing you realize it when you've gone to the bus stand. Will you go to work or will you go back home? That is the question. Many people say, okay, I'll come back in the evening and apologize to my wife.
அனைவர் சொல்லலாம், ஒரு சாயங்காலம் வந்து நான் இந்த மனிதனத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன் என்று சொல்லி.
ஓகே, லெட் மீ ஷோ யுவர் வர்ஸ் லூக் 17.
லூக்கா 17 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
In those days, they didn't go to office, they used to go to the field to work.
அந்த நாட்களில் அவர்கள் ஆபீஸ் போல வேலை செய்வதற்காக வயல்களுக்கு போனார்கள்.
They did not have offices and factories those days.
Factory office அந்த நாட்களில் கிடையாது.
And Jesus said in Luke 17.
இயேசு லூக்கா 17 சொல்லுகிறார்.
Verse 31.
31 வசனத்தில்.
Have you read this verse? What do you think this verse means?
இந்த வசனத்தை வாசிப்பீங்க, இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன், அப்படியே வயலில் இருக்கிறவன் பெண்ணிட்டு திரும்பாமலும் இருக்க.
What is the meaning of let his meals in the field not have to turn back? I'll translate it in today's language. If you're on your way to the office, you should not have to turn back. You should not have to turn back. Because you've already settled matters with your wife before going to the office.
என்னவென்றால்
That means if the Lord comes when you are in the office, you can't say, Lord, please wait, I have to go and settle things with my wife before you come. From the office itself, you must be ready to go.
Why?
Because your conscience is clear. Everything is set right with everybody. That's the meaning of being zealous to repent. For example, you one day are going to pray and suddenly you realize, oh, I hurt somebody by my words. I hurt somebody with the words I spoke. Will you continue to pray or will you stop praying? What did Jesus say you should do? He said, you stop praying and go and ask forgiveness from that person and then come back. How many of you have had this experience?
That
when you're kneeling down to pray, suddenly you remember you hurt somebody. Maybe your wife, maybe your some brother. The Lord said, leave your gift there, go first and be reconciled to your brother.
பலிபீடத்திலே அண்டையிலே காணிக்கையை வைத்து விட்டு முன்பு ஒரு சகோதரத்தில் போய் ஒப்புரவாகி பின்பு வந்து ஒரு காணிக்கை செல்.
அதர்வைஸ் காட் வான்ட் அக்செப்ட் இட்.
இல்லேனா ஆண்டவர் அந்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
In our church we have two offering boxes near the door.
எங்க சபையிலே கதவு பக்கத்துல ரெண்டு காணிக்கை பெட்டி வச்சிருக்கோம்.
We have a verse written on it.
அதுல ஒரு வசனம் எழுதியிருக்கோம்.
What do you think is the verse? Give and it shall be given to you. No. We have written there, first be reconciled to your brother, then put your offering. So that when somebody is trying to put 10 rupees, he sees that and he puts it back. No, we don't want it. Let me go and reconcile with my brother. Because we are more interested in his purity than his money.
நமக்கு அவருடைய பரிசுத்தத்தை விட சுத்தத்தை விட அந்த பணத்துல தான் நமக்கு உற்சாகம்.
No, we are more interested in his purity than his money. That's why we have put that verse there.
அவருடைய பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம் பணத்தை விட.
That's why we have put
that verse there.
But a lot of people are very eager to get the money. They are not worried whether he is pure or not. So you see, this is what it means to be zealous to repent. I don't say that I'll do this and afterwards go and ask forgiveness. No. First, you go and do that. Then come and pray. Then come and give your offering. Then go and serve the Lord. Don't go and give out those tracts before you have repented. Before you go to the field, settle everything and go to the field or the office or anywhere. So that over there you don't have to turn back.
அங்க போயிட்டு பிறகு திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை.
You are ready to go if the Lord comes.
ஆண்டவர் வந்தால் அவரோட கூட போக நீ ஆயத்தமா.
Because you are always ready to repent immediately.
ஏனென்றால் உடனடியாக மனம் திரும்புவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா
இருக்கிறோம். You have to be zealous to repent.
மனம் திரும்புவதற்கு வைராக்கியமா இருக்கிறோம்.
See Ephesians chapter 4.
எபேசியர் 4 அதிகாரத்தில்
Ephesians chapter 4
எபேசியர் 4 அதிகாரம்
we read here in verse 26, be angry but don't let the sun go down on your anger. Don't sin, don't let the sun go down on your anger.
நீங்கள் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறது முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கெடாது.
See, in those days they didn't have electricity, so when the sun went down, that was the time to go to sleep.
அந்த நாட்களிலே
They used to get up before sunrise and after sunset go to sleep. So the meaning of this verse is, before you go to sleep at night, you settle all your anger with everybody. So supposing in the morning at 7 o'clock you got angry with somebody, how much time do you have till 6 o'clock in the evening, before 6 o'clock? That's the time you must settle your anger. Do you do that? That means, I remember when one marriage I was conducting in my church, I told that married couple one exhortation. I said, now you're married, you must never go to sleep even one night without asking forgiveness from each other before going to sleep. Because in every marriage there will be tension and little difficulty. Every marriage. But before you go to sleep, settle it. And that brother, he came to see me 20 years after his marriage. Recently. And he told me, Brother Zai, I want to give you my testimony. 20 years ago you conducted my wedding and you gave me this exhortation. Today I want to give testimony. In 20 years I have every night I went to sleep only after settling everything with my wife. I said, praise the Lord. That is a greater miracle than raising the dead. How many families can say that testimony, even for 1 year, that I went to sleep every day this year after settling everything with my wife? Who does that? Those who are zealous to repent. It's no use being zealous to go and serve the Lord if you are not zealous to repent. If you are not zealous to repent of your anger. See, it's not saying that you should never sin, but if you sin, repent. See, none of us can live without sin at all in this world. It's such an evil world. But as soon as you're aware of it, repent. Now, sunset is the outer limit God has given. Before that, you must get rid of your anger. But if I'm a wholehearted Christian, and I accidentally get angry with my wife at 7 o'clock in the morning, I won't say, oh, okay, I've got 11 hours to go and apologize to her. No! If I'm wholehearted, I'll go immediately. I don't wait till 6 o'clock in the evening. 6 o'clock and all is for the half-hearted people. God has given some provision for such people. Why you want to wait till 6 o'clock in the evening? Be zealous and repent. Supposing you're going down the road and accidentally you lust with your eyes. What are you going to wait till 6 o'clock in the evening to repent of that sin? No, immediately. You see the meaning of be zealous and repent? Immediately. Okay, I want to show you another word.
No, verse no.
Number 2. It says in Titus in chapter 2 that Jesus died not only to forgive us our sins, He gave Himself for us, it says in verse 14. Jesus gave Himself for us.
Our நமக்காக தம்மை கொடுத்தார்.
So he gave himself for us so that he might make us a people who are zealous for good works.
So,
once we have become zealous to repent, that's the most important thing. Then number two, we must be zealous to do good works. We don't have to be zealous to do miracles. No. That God gives a gift only to some people. We don't have to be zealous to heal the sick. Because not everybody can do that. But good works. Do you need some gift of the Holy Spirit to do good works? No. Any one of us can do good. And to be zealous to do good works means that wherever I find an opportunity, I do it. Like it says in Ecclesiastes, whatever your hand finds to do, do it with all your heart immediately. And if you can do some good to your neighbor today, don't say come tomorrow. That is zealous to do good works. Always be alert to see, is there somebody for whom I can do some good? You know, when the Apostle Peter, after having walked with Jesus for 3.5 years, wanted to describe Jesus' life. Supposing you had walked with Jesus for 3.5 years, like Peter, and you read in the Gospels what all he did. We all know that. Supposing you had walked with Jesus in all those years, and you are asked, tell me in one sentence, what did Jesus do in his life? What would you say? You know what Peter said? See Acts chapter 10. In the house of Cornelius. Cornelius has never heard about Jesus. He's never read the Bible. He may have heard that there was such a man, but he doesn't know anything about him. So Peter says, I'll tell you in one sentence what this man Jesus did. Acts 10:38. God anointed him with the Holy Spirit and power. And you know what he did? He went about doing good. When God is with you, what do? You go around doing good. That is the mark of a man with whom God is. Wherever he goes, he may not do miracles, but he does good. You know, many people are longing for healing gifts and preaching gifts. God gives that to very, very few people. But there's something that all of us can do, which Jesus did when he was anointed with the Holy Spirit. Now, some people know only Acts 2:4. If you're filled with the Holy Spirit, you speak in tongues. Good. But here it says you're anointed with the Holy Spirit, you do good. How about remembering this verse also? That if you are filled with the Holy Spirit, you'll go around doing good. Many people pray, oh God, be with me. Yeah, it says here God was with Jesus and he did good. So God, if God is with you, you know what you'll do? You'll do good. See what Jesus said. Matthew chapter 5, verse 44 and 45. Please read.
நானும் கொஞ்சம் சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் உங்கள் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும் புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார்.
Now supposing I were to tell you, you must be like Moses. Or you must be like Elijah. That's a great thing. But Jesus said, not be like Moses. He said, be like God. What a high standard. Not Moses or Paul or Peter. Be like your heavenly Father. In what way? I can't be as holy as he is. That is impossible. I can't even be as humble as he is. What did Jesus mean? He says he is good to evil people. You be good to evil people. Verse 44, do good to those who are hating you. Can't you do that? You pray and say, Lord, that fellow hates me, please help me to do some good to him. That is a practice I have followed for many years. You know, whenever you serve the Lord, you'll have many enemies. Jesus had many enemies, Paul had many enemies. And also, if you serve the Lord, you will face so many false accusations. Jesus, Paul, everybody had it. And I've also had it. And whenever I meet, hear of somebody who has done some evil to me, I pray one simple prayer. I say, Lord, please help me to do some good for that man someday. Because I want to be like my heavenly Father. And sometimes that happens, that God gives me a chance to do good to some of those people. Do you pray that prayer? What did we read in Titus 2? That we are to be zealous, not just do good works, but zealous to do good works. If you are zealous to preach, but not zealous to do good works, you are like those suicide bombers who are zealous to serve their God. But if you are zealous to do good works, then all our other service for God will be more effective. So, a Christian must first of all be zealous to repent of everything that he sees is wrong in his life. Return money like Zacchaeus, which he has taken wrongfully. Be zealous to do it immediately. Not to wait and wait and wait and wait. Zealous means do it immediately. Zealous to go and ask forgiveness immediately. And secondly, be zealous to do good works wherever you get an opportunity. You know, that's what Jesus was teaching in the story of that good Samaritan who helped that poor man on the road. What Jesus was teaching there is these religious people are praying and going and they don't even see this poor man on the road. But they're going to the Jerusalem to pray. And this man, the Samaritan, he has got no religion. But he saw that needy man and he picked him up. And Jesus said, who is the one who did good? All these religious people who go to the meeting and pray.
மீட்டிங் போய் பக்திய பக்தியா போற அந்த ஜனங்களா?
No, this man who's got no religion and he picked up that man, that's the man who is who did some good.
மதமே இல்லன்னு சொல்லிட்டு தேவையோட இருக்கிற மனுஷன் தூக்கி எடுத்து அந்த சமாரியன் தான்.
And then Jesus said to those people, you go and do the same thing. So Jesus was saying all this going to the meeting and praying and all is useless if you don't do good to people who are in need around you. That is God's way. That is what God does even today. There's a brother I know working in North India, among very staunch RSS area in North India. There was and through his witness one person was converted. And one day all the RSS people there decided to in the morning to kill this servant of the Lord. And there was one man who was the leader of that group planning to kill this man. This is a true story. I know this brother from many years. So that man was planning to kill the servant of the Lord. 6 o'clock in the morning he went to the milk booth to get some milk. And one truck reversed and went over his head and killed him. And he died on the spot. And there was weeping and all in that house. And you know who took food for them in that house that day? This servant of the Lord and his wife. And the whole attitude of the RSS people changed towards this man from that day. You see, this man, we were planning to kill him. He's coming with food for this man who was the head of the group going to kill him. That one small action was a more powerful sermon than any shouting and preaching that you could do. Sometimes when we are zealous for good works is a more powerful sermon than thumping on the table and shouting from the Sunday morning in the pulpit. Be zealous for good works. And thirdly, in John chapter 2, here's another area where we must have zeal. You know, Jesus went into the temple. That was God's house in those days. Today God's house is the church. Those days God's house was the temple. Today it's the church. But Jesus saw the temple and all this corruption going on in the temple. And he saw in the verse 14 all the people selling oxen and sheep and doves and exchanging money and all sitting there. And he got so angry. He made a scourge of cords and drove them all out of the temple. The people and the sheep and the oxen and everybody. And he turned away the coins of the money changers. Now we know that Jesus was very humble and gentle. Why didn't he go and say, will you please take away this table from here, don't keep all the coins here? Why didn't he say like that? No. He was angry because they were polluting God's house. And he said, take these things away, verse 16. Don't make my father's house a house of merchandise. He had a zeal for the purity of God's house. And when the disciples saw this, they remembered that verse in Psalm 69 verse 9. Zeal for thy house has consumed. You know, that's the third area where we must have zeal. Zeal for the purity of the church. We must have a hatred for any impurity that comes into the church. Particularly if you have any responsibility in that church. I know God has given me some responsibility in some churches. And I must not be bothered what people think about my name. Whether they think I got angry or I'm not bothered what they think. Zeal for the purity of the church, it says, must consume me. Consume me means eat me up. That means I'm burning with that zeal because I see impurity has come into the church. You know, the sad thing today is we don't have leaders like that. You are burning with anger because impurity has come into the church. They see wrong things going on in the church. People making money in the name of religion. That's what they were doing there, making money in the name of religion. And Jesus saw that. He said, go and make money in the marketplace, not in my house. Don't come in the name of Jesus to make money. How many people are angry with that? Very few. People say, what to do, brother? People are like that these days. No, it's all everywhere, it's all backsliding. Jesus didn't say, what to do, people will be like that, they will sell sheep in the temple, what can we do about it? No, he chased them out. He didn't bother about what people thought about him. Today people are worried, what will people say about me if I preach like that and if I speak like that?
இப்படி நான் பேசிவிட்டால் என்னை குறித்து ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்?